நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்த லோகேஸ்வரன் துரைசாமி என்பவர் அண்மையில் அகால மரணமாகியுள்ளார். லோகேஸ்வரன் துரைசாமியின் புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என்பது இப்போது நமக்கு தெரிய வருகிறது. அதைவிட அவர் ஏன் தன் உயிரை மாய்த்துக் கொண்டார் என்ற விபரம் நமக்கு தெரியாது. இந்த செய்தியை எமக்கு முதலில் எடுத்து வந்த அகதிகளுக்காக குரல் கொடுக்கும் முனைவர் பாலா விக்னேஸ்வரனிடம் இது குறித்த மேலதிக தரவுகளை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டோம்.
சென்ற வியாழக்கிழமையன்று 14 காலையில் இந்த மரணம் சம்பவித்ததாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இது சம்பந்தமாக இங்குள்ள காவல்துறையினருடன் விசாரித்தே நாங்கள் இதை உறுதி செய்திருக்கிறோம். வியாழக்கிழமை மாலை அன்று இந்த இளைஞரது வீட்டில் இருக்கும் நண்பர்கள் காவலர்களால் அழைக்கப்பட்டதான செய்தி வந்தது. அதாவது இவரது உடலத்தை அடையாளம் காட்டும் வகையில் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு எவ்வாறு இதை செய்வது என்று தெரியாததால் தமக்கு உதவி வேண்டும் என்று அவர்கள் கேட்டதால் நான் முதலில் அவர்களுடன் பேசியிருந்தேன். பின்னர் காவல் நிலையங்களுடனும் உரையாடி இதை நாங்கள் உறுதி செய்திருந்தோம். அந்த அடிப்படையில் பணி முடிந்து காலையில் வீட்டுக்கு திரும்புவதற்கு முன்னர் மேற்கு சீனியில் உள்ள ஒரு தொடரூதி நிலையத்தில் அவர் தமது உயிரை மாய்த்துக் கொண்டார் என்ற செய்தியே எங்களுக்கு கிடைத்திருந்தது. அவரது அடையாளங்களை உடனடியாக உறுதிப்படுத்த முடியாவிட்டாலும் தமக்கு ஓரளவுக்கு தெளிவாக இந்த சம்பவம் எவ்வாறு நடந்தது என்பது தெரிந்திருக்கிறது என்று காவல் நிலையம் எங்களுக்கு தெரிவித்திருந்தது.
இது நடந்தது வியாழன் மாலை.
வியாழன் மாலை இந்த உரையாடல் நடந்தது. ஆனால் இந்த மரணம் வியாழன் காலை சம்பவித்திருக்க வேண்டும்.
இந்த சம்பவம் எங்கு நடந்தது என்று சொல்லுங்களேன்.
இவர் ஓவன் என்ற சிறு நகரத்தில் வசித்து வந்திருந்தார். இவர் மான்ரோயிட் என்ற சிறு நகரத்தில் பணிபுரிந்து வந்திருந்தார். இரவு வேலை முடிந்து காலை தமது வேலை தளத்துக்கு அண்மையில் உள்ள ஒரு தொடரூந்து நிலையத்தில் வைத்தே இந்த மரணம் சம்பவித்திருக்கிறது.
தொடரூந்து நிலையம் அவரது வீட்டிற்கும் வேலை செய்யும் இடத்திற்கும் இடையில் இல்லையா, அப்பால் இருக்கிறது.
இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்ட போது சில சந்தர்ப்பங்களில் மனக்குழப்பம் ஒன்று இருக்குமாயின், அதாவது மன அழுத்தம் அல்லது ஒரு தெளிவின்மை இருக்குமாயின், நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே ஒரு பிள்ளையான திசையில் ஒரு தொடர்புதையில் ஏறுவதும், ஏறிய இடம் பிழை என்று தெரிந்தவுடன் அவசரமாக இறங்கி மறுபுறத்துக்கு வர நினைப்பதும், தம்மை பற்றிய ஒரு இயக்கத்திலேயே இவ்வாறான ஒரு முடிவை எடுப்பதுமான செய்திகளும் உண்டு. அந்த அடிப்படையில் ஒரு மன அழுத்தத்தின் அடிப்படையிலேயே இவர் இவ்வாறு பிள்ளையான திசையில் பயணம் செய்து அந்த இடத்தில் வைத்து இவ்வாறு ஒன்றை செய்திருக்கலாமோ என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது.
இப்ப அப்படி என்றால் அவர் தனது உயிரை தானே எடுக்கவில்லை, அப்படி திசை திரும்பும் போது தவறுதலாக அடிபட்டிருக்கலாமோ?
இது பற்றிய தெளிவான தகவல்கள் காவல்துறையின் ஒரு தெளிவான அறிக்கையை பார்க்கும் வரை எங்களால் சொல்ல முடியாதிருக்கும். இருந்தாலும் தமது தீர்மானத்தில் இவர் இந்த உயிரை ஒரு தொடர்வதற்கு முன்னால் தன்னை கொடுத்து இறந்திருக்கலாம் என்றே இப்போதுள்ள தகவலில் இருந்து நாங்கள் நம்புகிறோம்.
இறந்தவர் உடலை பிரேத பரிசோதகர் பரிசோதித்திருப்பார் இல்லையா?
இந்த உடலம் உள்ளக டாக்ஸிகேஷன் என்று சொல்லப்படுகிற டாக்ஸிசிட்டி என்று சார்ந்த பரிசோதனைக்கும் வெளிப்புறத்தில் உள்ள காயங்களுக்குமான பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தலையில் ஏற்பட்ட ஒரு காயமும் கழுத்தில் ஏற்பட்ட ஒரு காயமுமே இவரது மரணத்துக்கான மூல காரணங்களாக அவர்களால் தெளியப்பட்டிருக்கிறது. மேலதிக தகவல்கள் முழுமையான அறிக்கையை பார்த்த பின்னரே எங்களால் உறுதியாக சொல்ல முடியும்.
இந்த முழுமையான அறிக்கை எப்பொழுது வெளியாகும் பாலாவிக்கு?
பொதுவாகவே இதை பற்றி ஆராய்கிற காவல்துறையினர் கிட்டத்தட்ட 3 வரை இதற்காக நேரம் எடுத்துக் கொள்ளலாம். அவசரமாக செய்ய வேண்டுமானால் அவர்கள் அதை செய்வார்கள், அல்லது உரிய முறையில் அதை விசாரித்து அதை திடீர் மரண விசாரணை அதிகாரியான கொரோனர் கோர்ட்டுக்கு தெரிவித்துவிட்டு அறிக்கை தயாரிப்பதற்கு அவர்கள் 3 வரையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உள்ளடக்கம், மேலோட்டமான உள்ளடக்கம் தெளிவாகவே உடனடியாக வழங்கப்படும். முழுமையான அறிக்கை வருவதற்கு 3 வரையில் எடுக்கலாம் என்பதே எமது புரிதல்.
லோகேஸ்வரன் இங்கே தனியாக தங்கியிருந்தாரோ அல்லது அவரது உறவினர்கள் நண்பர்களுடன் தங்கியிருந்தாரோ?
எமது தகவல்களின் அடிப்படையில் அவரது நேரடி உறவினர்கள் யாரும் இங்கு சிட்னியில் அவருக்கு கிடையாது. அவருடன் பள்ளிக்கூடத்தில் படித்த, பாடசாலையில் படித்த சில நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடனும் கூட நெருக்கமான தொடர்புகளை லோகேஸ்வரன் பேடியதாக எமக்கு தகவல்கள் இல்லை. அவரது நேரடியான உறவினர்களோ நெருங்கிய நண்பர்களோ இல்லாத இடத்தில் கிட்டத்தட்ட தமது வீட்டில் கூட வாழும் மற்றவர்களை நண்பர்களை ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையிலேயே அவர் இங்கு வாழ்ந்திருக்கிறார் என்பதையே நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
நீங்கள் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பதாக கூறினீர்கள். இறக்க முன்னர் இவரது மனநிலை என்ன என்பது அவர்களுக்கு தெரியுமோ?
அவர்கள் இந்த தகவலை அறிந்தவுடன் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருந்தார்கள். உண்மையில் அவர்களை ஆரம்பத்தில் தொடர்பு கொண்டது இங்குள்ள இலங்கையின் துணை தூதரகம்தான். ஏனென்றால் இவரது அடையாளம் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இவரது பெயரை பார்த்தவுடன், இலங்கையர் என்று துணிந்தவுடன் அவர்கள் உடனடியாகவே கான்சுலேட் ஜெனரல்ஸ் ஆஃபீஸ் என்று சொல்லப்படுகிற சிட்னியில் உள்ள துணை தூதரகத்தை தொடர்பு கொண்டு இந்த விவரங்களை கொடுத்திருக்கிறார்கள். அவரது தொலைபேசியை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அண்மையில் அவர் அழைத்த அழைப்புகளை கண்டுபிடித்து இவரது வீட்டில் உள்ளவர்களை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இவர்களது இலங்கை தொடர்புகள் யாரிடமும் இருக்கவில்லை. மிகவும் சிரமத்தின் பின்னர் லோயஸ்வரனின் இலங்கை தொடர்பு இலக்கம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு அது இங்குள்ள துணை தூதரத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் துணை தூதரம் தான் முதலில் இந்த குடும்பத்தை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறது. அதற்கு பின்னர் தான் நான் இவருடன் நான் தொடர்பு ஏற்படுத்தினேன். அவரது குடும்பத்துடன் பேசிய போது அவர்கள் இந்த உடலத்தை நாட்டுக்கு அனுப்புவது சம்பந்தமாக தாம் அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கவில்லை என்று சொன்னார்கள். தேவையில்லாத பண செலவு என்பது ஒன்று, மற்றது தமது சகோதரரை இவ்வாறான ஒரு தோற்றத்தில் பார்ப்பதையும் அந்த குடும்பம் விரும்பவில்லை. வயதான பெற்றோர்களும் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு கௌரவமான எளிமையான ஒரு சைவ முறைப்படையிலான இறுதிக்கிரியை சிட்னியில் செய்து அவரை முறையாக வழி அனுப்பி வைத்தால் அதுவே தமக்கு போதும் என்ற அடிப்படையில் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலிய தகவல் அனைத்திற்கும் SBS தமிழ். அதில் நாம் புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்த லோகேஸ்வரன் துரைசாமி என்பவரின் கதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அவரது குடும்பத்தினரை தொடர்பு கொண்டோம். அவரது சகோதரியின் கணவர் ராஜகோபால் ராஜசேகர் லோகேஸ்வரன் துரைசாமி குறித்து இப்படி சொன்னார்.
லோகேஸ்வரன் வந்து ஒரு இரட்டை குழந்தைய. அவரோடைய கூட பிறந்த ஒரு சகோதரி இருக்கிறார் அவருக்கு. அதோட ஒரு சகோதரன் இருக்கிறாரு. அம்மா அப்பா இருக்கிறாங்க. அப்பா வந்து இப்போ ஒரு 76 வயசு கடந்திருக்கிறாரு. அம்மா வந்து 68 வயசு கடந்திருக்கிறாங்க. இவர் ரெண்டாம் 36 வயசு. இவர் ஒரு சாந்தமானவர். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம ஒரு ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒருத்தர். எளிமையான ஒரு குடும்பம். அப்ப எளிமையான ஒரு வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த நாட்டில் இருக்கிற ஒரு சூழ்நிலையோட அவர் ஒரு தஞ்சம் புகழாம் என்ற நோக்கத்துல தான் நான் நினைக்கிறேன் அங்க வந்திருக்கிறார். அவர் வந்து 2011 இங்க இருந்து அங்க வந்துட்டாருங்கிற மெசேஜ் தான் எங்களுக்கு தெரியும். அது 2012 நாங்க அறிஞ்சு கொண்டது. இல்ல, வீட்டில் உள்ளவங்க ஒருத்தருக்குமே தெரியாது. அவர் அங்க இருந்து பேசின பிறகுதான் தெரியும் அவர் அந்த நாட்டுக்கு போயிட்டு இருக்கிறார் என்ற மாதிரி.
அதே கருத்தை ஆஸ்திரேலியாவில் லோகேஸ்வரன் துரைசாமியுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்த ஜீவன் மற்றும் ரஜீவன் இருவரும் எதிரொலித்தார்கள்.
இல்ல, என்னுடைய அவரை பற்றி ஒரு கட்ட வெறும் இல்ல. ரிங் பண்ணுவார், ரிங் பண்ணுவார், மற்றபடி யாரை பற்றி கூடா சொல்லுறான்னு சொல்றது யாரும் இல்ல. அவர் நல்ல மட்டுமே. ரஜீவனும் அவர் நாம உண்டதா இருக்கிறோம். இப்ப எங்கட விட்டு இருந்தாலும் அவருக்கு கடைசியா வேலை போயிருந்தது பக்கத்துல இருக்கிறார் சொல்லுங்க.
வணக்கம் அண்ணா. இந்த அப்படி சிக்கல் எதுவும் இருக்கிற மாதிரி எங்களோட இல்ல. எங்களோட வளமையா பேசுவாரு. வளமையா பேசிதான் நான் பேசுறது. வாய்க்கு பேசி போற மாதிரிதான் இருந்தோம் பண்றது. என்ன பிரச்சனை தெரியாது. அவர் இருந்த காரணம் உங்களுக்கு தெரியாது.
லோகேஸ்வரன் துரைசாமி மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்ததாக அவரது குடும்பத்தினர் உணரவில்லை.
இல்ல, சாதாரணமா சார், இந்த உலகத்தை வந்து ஒரு அரசாங்கம் ஆட்சி செய்து, ஆனா அந்த அரசாங்கத்துல இருக்க அந்த அரச உத்தியோகஸ்தர்கள் வந்து நான் நினைக்கல அந்த நாட்டுக்கு உரித்தானவங்க, சொந்தக்காரங்க, உரிமை கொண்டாடாது. அப்போ ஒருவர் வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு, நான் நினைக்கிறேன் இப்ப ஆஸ்திரேலியா பொறுத்தவரை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடு என்பதால அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு போனா இவருக்கு ஒரு தஞ்சம் கிடைக்கும்னு சொல்லி அவர் நினைச்சிருக்கலாம். அதுக்கு பிறகு அவருக்கு அங்க ஏற்பட்ட அந்த வீசா இன்மை அல்லது அவருக்கு தன் அந்த நாட்டுல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவ்வாறு இருக்கும் பொழுது, உதாரணத்துக்கு நாங்க சொல்ல போன சார், இலங்கையில இருந்து பேசுறேன், நான் கூட உலக நாடு ஒரு கப்பிட்டு பாத்துட்டு வரும் சொன்னா ஒரு பெரிய அளவு காசை நான் செலவழிச்சுதான் போகணும் பாத்துட்டு வரது. அப்ப இவர் வந்து ஒரு பாரிய பிரச்சனை மத்தியில சில நேரம் இங்க இருந்து அங்க போயிருந்தா அந்த நாட்டிலயும் அவருக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டாம் அல்லது இருக்கிறதுக்கான உங்களுக்கு உரித்து நாங்க தரமாட்டோம்னு ரத்து செய்யும் பொழுது அல்லது செஞ்ச காரணத்தினால அவர் பெரிய ஒரு மன அழுத்தத்தோட இருந்திருக்கலாம். ஆனா அவ்வாறான ஒரு அழுத்தம் இருந்ததாக எங்களுக்கு காட்டிக்கொள்ளல. சில நேரம் நினைக்கிறேன் அந்த நாட்டு மேல உள்ள ஒரு பற்று, மத்தவங்க வெளியில போகக்கூடாதுன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
அதேவேளை லோகேஸ்வரன் துரைசாமிக்கு எந்தவித கெட்ட பழக்கமும் இருப்பதாக தெரியவில்லை என்கிறார்கள் அவருடன் வாழ்ந்தவர்கள்.
அந்த பிரச்சனை நல்லதான் பேசுவார், அவளுக்கு நார்மலா தான் அப்படி பிரச்சனை சொல்லி இருப்பார். அந்த ஒண்ணும் இல்ல, வீட்டோட அனுப்புறவர் கலைக்கிறவர், வீட்டோட ஒரு நான் கலைப்பார். அப்படி அப்படி அவங்களோட அம்மா அப்பா கூட எல்லாம் கலைக்கிறாரு. பிரச்சனை இல்லாம தான் இல்ல. எங்களுக்கு எப்படி செத்துறன்ற ஒரு காரணம் நாங்க தெரியும் ஆசைப்படுறாங்க. வீட்டுல இருந்தபடியா உங்களோட பழகம் இருந்தபடியா கேட்கிறோம். மற்ற அவருக்கு அவருக்கு செய்ய வேண்டிய இது கிரியைகளுக்கு செய்யறதுக்காக நாங்க எதிர்பார்த்தோம்.
அவர் கூடுதலா அவர் யோசிக்கிறவங்க விசாவைத்தான் யோசிக்கிறதே வர மற்றபடி அவருக்கு காசு இல்லையான்றது சொல்லக்கூடிய மாதிரி எனக்கு தெரியாது. என்னோட பழைய காலத்துக்கு நான் அதைத்தான் சொல்லுவேன். அவர் கல்யாணம் கட்டையில 35 வருஷம் விசா இல்லை எனக்கு ஒன்றும் செய்யறாரு அப்படித்தான் யோசிக்கிறவர். மற்றபடி அவர் இன்னும் அவர்கிட்ட குழம்பக்கூடிய நிறைய எதுவும் செய்யக்கூடிய அவர் தற்கொலை செய்யக்கூடிய மாதிரி ஆள் இல்லையா?
இவரது இறப்பினால் இரட்டை சகோதரர் துன்பத்தில் வாடியுள்ளார் என்கிறார் அவரது கணவர் ராஜகோபால்.
அவர் வந்து சார் அந்த 14ஆம் தேதி 15ஆம் தேதி தான் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு அந்த மெசேஜ் கிடைச்சிச்சு. அதுல இருந்து இதுவரைக்குமே அவர் தன்னை மீட்டுக் கொள்ளல தன்ற அந்த மனோநிலையில இருந்து. ஏன்னா ஒரு கரூர்ல பிறந்த ஒரு சகோதரி, அப்ப அவங்க வளர்ந்து வந்த அந்த காலங்களும் ஒரே மாதிரியான இருந்தது. சில நேரங்கள் அவருக்கு அங்க ஒரு சாதாரண ஒரு தலைவலின்னு சொல்லும் பொழுது நீங்க அவர் சொல்லுவான், எனக்கு அங்க தம்பிக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ தெரியலன்னு அந்த சொல்லக்கூடிய ஒரு உள்ளம் அவளுக்கு. அப்படி அந்த உள்ளத்துக்கு விளங்கி இருக்குது. இப்ப அவளை ரெக்கவர் பண்ணிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அவள் இருக்கிறான். இப்ப நேற்று வரைக்கும் கூட அவர் சொல்றது வந்து என்ன தம்பி என்ன விட்டு போகல என்னோட தான் இருக்கிறார் அவர் வருவார் அந்த சூழ்நிலையில. அப்படித்தான் சார் அவர் எப்பயும் சொல்லி கொடுக்க அதே நிலைமையில தான் இருக்கிறார். சில நேரம் அவருக்கு ஒரு மன ரீதியான பெரிய பாதிப்புகள் ஏற்படுமோ தெரியாது.
இவரது இழப்பை லோகேஸ்வரன் துரைசாமியின் பெற்றோரால் தாங்க முடியவில்லை என்கிறார் ராஜகோபால்.
பெற்றோர்கள் சார் தொடர்ந்து தன் தாய் தொடர்ந்து அழுது கொண்டு இருக்கிற ஒரு போட்டோ ஒன்று தான் வச்சிருக்காங்க. இலங்கை கல்ச்சர் படி நாங்க ஒரு போட்டோ ஒன்று வைக்கிறது, அதன் அடிப்படையில் அவர் அதை பார்த்து கொண்டு தொடர்ந்து அழுது கொண்டிருக்கா. நான் நேற்றும் பேசினது அவங்களோட மன ஆறுதல் படுத்த முடியாத ஒரு பெரிய ஒரு பிரிவு என்னென்றா தண்ட ஒரு பிள்ளைங்கிற அந்த வருத்தம். அடுத்தது அதே மாதிரி அப்பாவுக்கு தண்ட பிள்ளை, அப்போ அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இப்போ இருக்கிறாங்க, அவங்க தனிமையாக இருக்கிறாங்க. இவர் வந்து உதவி செய்தவரா இல்லையாங்கிறது எங்களுக்கும் சரியாக தெரியாது. இந்த பவாரன்னு சூழ்நிலை ஒரு பிள்ளை இதுக்கு பிறகு வராது இந்த முடிவுக்கு போன பிறகு அவங்க இப்போ அந்த கடந்த 15ஆம் தேதியிலேருந்து அவங்களும் அதே நிலைத்தான் இருக்கிறாங்க. அந்த இறுதி கிளியைகள் நடக்குதா நடக்கலையா அவரை ஒரு சில நேரம் நான் நினைக்கிற பேசும் பொழுது நான் அனாதையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி வார்த்தைகள் அவங்க எங்களோட ஷேர் பண்ணாங்க. அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு இவர் தள்ளப்பட்டுட்டாருங்கிற அந்த ஏக்கம் அந்த பாதிப்பு அவங்களோட மனசுல இருக்கு. நாங்க மாமா சுகமீனமா இருக்கிறான்னு சொன்னாங்க, மாமியும் அதே நேர்மையில இருக்கான்னு சொன்னாங்க.
ஆனால் இவரது இறப்பில் சந்தேகம் தமக்கு கிளம்பியுள்ளதாக இவருடன் வாழ்ந்தவர்கள் இருவரும் கூறுகிறார்கள்.
இறப்புல சந்தேகம் வந்தேன்னு சொன்னா எங்களுக்கு இன்னும் முழுமையான இன்ஃபார்ம் உங்களுக்கு போலீஸே ஒன்னும் சொல்ல இல்ல. போலீஸ் இந்த டாக்குமெண்ட் கூடுறவங்க காட்டுறது காய்க்கிறது அப்படின்னு சொல்லதான் நான் வந்து உங்களுக்கு செய்ய இல்ல. என்ன எப்படி செத்தது இந்த டைம்ல செத்தாண்டு இன்னும் என்ன ஒழுங்கா உங்களுக்கு தெரியாது. அதான் நாங்க இப்ப எங்களை வீட்டுல இருந்தபடியா நாங்களுக்கு தெரியும் சார். ஆவலு
அது ஏன் என்று கேட்டதற்கு காவல்துறையிடமிருந்து இவர் எப்படி இறந்தார் என்பதற்கான உறுதியான வார்த்தைகள் எதுவும் தமக்கு கிடைக்கவில்லை என்றனர்.
இல்ல அதை பத்தி எங்களுக்கு தெரியும், அதை பத்தி எங்களுக்கு ஆரம்பம் என்ன உங்களுக்கு ஆரம்பம் சொல்ல இல்ல.
லோகேஸ்வரன் துரைசாமியினுடைய இறுதி நிகழ்வு எதிர்வரும் திங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளதாக பாலா விக்னேஸ்வரன் குறிப்பிட்டிருந்தார். அது குறித்து குடும்பத்தினருக்கு தெரியுமா என்று கேட்டதற்கு ராஜகோபால் ராஜசேகர் இவ்வாறு சொன்னார்.
கரிய தந்தவர் சார், அடுத்தது நான் அந்த இடத்துல நான் கொஞ்சம் பெருமை கொள்றேன். இந்த மன தாக்கத்துல குப்பத்துல இருந்தா நான் பெருமை கொள்றேன். அங்க ஒரு தமிழ் யூனியன் சங்கத்தால் இவ்வாறு ஒரு காரியத்தை முன்னின்று செய்யறது குறித்து ஒருவர் ஒரு தமிழ் இனம் அல்லது ஒருத்தர் இவ்வாறு தாக்கப்பட்டிருக்கிறார் அல்லது ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க போல அவர்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு குழு ஒன்று அங்கு அந்த நாட்டு புறத்தில் இருக்கும் பொழுது நான் அதை கருத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
இனி என்ன நடக்க இருக்கிறது என்பதை பாலா விக்கியிடம் கேட்டோம்.
இது சம்பந்தமாக காவல்துறையை தொடர்பு கொண்ட போது அவர்களும் இந்த மரணம் எவ்வாறு சம்பவித்தது என்பதில் தமக்கு தெளிவு இருப்பதால் ஒரு மரணச் சடங்கை உடனடியாக நடாத்துவதில் தமக்கு ஏதும் ஆட்சேபம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். மரண விசாரணை அதிகாரியும் அதே கருத்தை தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் இந்த மரணச் சடங்கை இப்போது நாங்கள் நடாத்த முடியும். இதற்காக மரணச் சடங்கு நடாத்தும் ஒரு அமைப்பை தொடர்பு கொண்டிருக்கிறோம். அவர்களும் வரும் திங்கட்கிழமை அதாவது ஈஸ்டர் தினத்துக்கு அடுத்த திங்கட்கிழமை அன்று சினியில் விடுமுறை என்பதால் அன்று நடாத்துவது தமக்கு முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு எளிமையான சாய்வு முறைப்படியிலான ஒரு மரணச் சடங்கை நாங்கள் நடாத்தி இவரை வழி அனுப்பி வைக்கலாம் என்று யோசித்திருக்கிறோம். இதற்காக சில செலவுகள் உண்டு, அதையும் சமூகம் தம்மால் முடிந்த அளவு தோல் கொடுக்கும் என்று நம்புகிறோம். அந்த உதவியை வைத்துக் கொண்டே நாங்கள் இந்த உறுதிக்கிரியை நடாத்தி லோகேஸ்வரன் துரைசாமியை வழி அனுப்பி வைப்பதாக முடிவு செய்திருக்கிறோம்.
லோகேஸ்வரன் துரைசாமியின் இறுதி நிகழ்வை ஒழுங்காக ஒழுங்கமைக்கிறார்கள் ஆஸ்திரேலிய தமிழர்கள் என்பதில் ராஜகோபால் ராஜசேகர் பெருமை கொள்கிறார்.
இலங்கை நாட்டின் சார்பாகவும் எங்கள் குடும்ப சார்பாகவும் நாங்கள் அந்த துக்கத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு தனி நபருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் நான் சொல்றேன்னு சொல்றேன்.
இவரது மைத்துனரின் இழப்பால் மற்றைய தமிழர்களுக்கு தான் ஒரு செய்தி சொல்ல விரும்புவதாக ராஜகோபால் ராஜசேகர் எம்மிடம் கூறினார்.
அடுத்தது சார் ஒரு வேண்டுகோளுக்கு சார், இவ்வாறாக இந்த அந்நிய நாடுகளிலிருந்து வர சமுதாயங்கள் அப்படி யாராவது வர இருப்பாங்களா? நீங்க நான் நினைக்கிற உலகம் முழுவதும் நீங்க மெசேஜ் கொடுத்தா அப்படி யாராவது ஒரு நாட்டுக்கு தஞ்சம் புகழ் போவாங்கள் இருப்பாங்களா சார்? சட்ட முறைப்படி அவங்களுக்கு முடியுமான அளவு சட்ட முறைப்படியே அந்த நாடுகளுக்கு போகணும்னு சொல்லி நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இனி வரும் சட்டமுறையை சீர்கேடு செய்து போனது நிமித்தம் தான் நான் நினைக்கிறேன் இத்தனை மிகமான பாதத்துகளுக்கு அவர் முகம் கொடுத்திருக்கிறேன். இதுக்கு பிறகு யாராவது அப்படி வர இருப்பாங்கன்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இதை யோசிக்கணும் சார். இதெல்லாம் எங்களுக்கு வந்து இந்த இழப்பீடு ஒவ்வொருத்தருக்கு வரும்போது எங்கட இந்த உடைந்த உள்ளங்கள் போல ஒவ்வொருத்தர் உள்ளங்கள் உடையறது நான் விரும்பல சார்.
அதே போல் லோகேஸ்வரன் துரைசாமியுடன் வாழ்ந்தவர்களும் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள்.
இல்ல அதுதான் நாங்க என்னன்னு சொல்றோம்னு சொன்னா, இது எல்லாரும் நாங்க இருக்கிற இந்த இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாம் இதை பற்றி கொஞ்சம் அறிந்து கொள்ளும் சொல்லி நாங்க நினைக்கிறோம்.
இந்த வேளையில் உதவி புரிபவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார் முனைவர் பாலாவிக்கி.
மரணம் என்பது மிகவும் மனவருத்தத்துக்குரிய செய்தி. யாருடைய குழந்தையா இருந்தாலும் பிரிவு என்பதும் அவர்களை வழியனுப்பி வைப்பதும் மிகவும் சிரமமான விடயம். இருந்தாலும் சமூகம் இதை உரிய முறையில் புரிந்து கொண்டு இவ்வாறான சிரமப்படும் புதியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தமது உயிரை பணயம் வைத்து இவ்வளவு தூரம் வந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தமது தீர்மானத்திலேயோ அல்லது விபத்து போன்றவற்றிலேயோ மரணம் அடைவது நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் சமூகமும் தனது பங்களிப்பை வழங்க வேண்டும். புதியவர்களும் பலருடன் பேசி தமது பாதுகாப்பையும் உயிரையும் உரிய முறையில் பேணுவதற்கான வழிகளை தேட வேண்டும். அவ்வகையில் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடாது என்பதே எங்கள் வேண்டுதல். இதற்காக சமூக ஒத்துழைப்பும் புதியவர்களின் ஆதரவும் தேவை. அதே வேளையில் இவ்வாறான சம்பவங்கள் நடக்கிற போது தாமாக முன்வந்து சமூக உறுப்பினர்கள் இதற்கான ஆதரவையும் உதவியையும் வழங்கி உதவிக்கிறீர்களை செய்வதற்காக உதவுகிறார்கள் என்பதை நன்றியுடன் பார்க்கிறோம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil